தமிழ் நெஞ்சங்களே, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 5:30 அளவில் நமது ஆக்லாந்து மாநகரின் பிளானட் எஃப்எம் ஆடியோ 104.6 எஃப்எம் என்கின்ற அலைவரிசையின் மூலமாக உலகின் மூலை முடுக்கெல்லாம் இணையதளம் வாயிலாக உங்கள் அனைவரையும் வந்தடைவதில் பெருமிதம் கொள்ளுகின்றோம். தமிழ் இலக்கியத்தின் தொன்மையும் பெருமையும் சாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பது எமது விருப்பம். ஆகவே அன்பர்களே, உங்களது கருத்துக்களை இவனை 0217391879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விருப்பம் உண்டென்றால் எம்மை இதே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
இரு பொய்கள், இது யாருடைய இரு பொய்கள் என்பது மனதிலே இப்பொழுது நமக்கு எழுகின்ற மிகப்பெரிய கேள்வி. இதை பற்றி வழக்கறிஞர் வழக்கு தொடுப்பாரா அல்லது கம்பனில் அவர் ஆழங்கால் பட்ட செய்திகளை தருவாரா என்பது இரு உண்மைகளாக நமக்கு இப்பொழுது விளங்கப் போகின்றது. இனி மேடை இலக்கிய சுடர் த. ராமலிங்கம் ஐயா அவர்கள்.
பல ஆண்டுகளுக்கு பின்னால் கம்பன் மேடையில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. செல்வம் வேறு, செயல் வேறு, அந்த இரண்டும் இணைந்த இடம் சென்னை கம்பன் கழகம். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கம்பன் கழகத்துக்காக தரக்கூடிய தலைவர், தன்னுடைய அனைத்து செயலாற்றலையும் கம்பன் கழகத்துக்காகவே தந்திருக்கக்கூடிய செயலாளர் அக்கா, அவர்களை பல ஆண்டுகளாக நான் அறிவேன். இந்த கம்பன் கழகத்துக்காக அவரும் அவரை சார்ந்த குழுவினரும் செய்யக்கூடிய வேலைகள் அபரிமிதமானவை. சென்னை கம்பன் கழகம் நடத்துவது என்பது, அதிலே இருக்கக்கூடிய பணிகள் எவ்வளவு சிரமமானவை என்பதை நடைமுறையில் உணர்ந்தவன் என்கிற அடிப்படையில் அவர்களை நான் வியந்து பார்க்கிறேன். உங்கள் பாதம் பணிந்து வணங்குகிறேன். இரு பொய்கள் என்பது இப்போ அது மூன்றாவது பொய்யாகிவிட்டது. அது என்ன இரு பொய்ன்னு என்னை கேட்காதவர்கள் இல்லை, அது எனக்கே தெரியாது என்று ஒரு மூன்றாவது பொய்யையும் நான் மேடை ஏறுகிற வரையில் சொல்லி கொண்டிருந்தேன். இவ்வளவு முயற்சி செய்து, இவ்வளவு செலவு செய்து இந்த விழாக்கள் நடத்துவதற்கான நோக்கம் வெறும் பொழுதுபோக்கு இல்லை. இதை பொழுதுபோக்காக நினைத்து கொண்டு நடத்துபவர்கள் அல்லது பேசுபவர்களை தமிழ் மன்னிக்காது. கம்பன் ஒரு காப்பியத்தை கொடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை நாம் செப்பனிட்டு கொள்ளுவதற்கு கம்பன் வழிவகை தருகிறான். நோக்கமே அதுதான், கம்பன் விழாக்களுடைய நோக்கமே. இதை பேசும்போது, படிக்கும்போது நம்முடைய குணம் செப்பரேடப்படுகிறதா? அது நடக்குமான்னு நீங்கள் கேட்கலாம். நடந்ததுக்கு நான் இங்கே வந்த உடனே எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வந்தது, அதை சொல்லிவிட்டு நான் தலைப்பு கொள்ளப் போகிறேன். பாண்டிச்சேரி கம்பன் விழா, பரதனை பற்றிய ஒரு பேச்சு, பேச வேண்டியவர் வரவில்லை, திடீரென்று என்னை பேச சொல்லிவிட்டார்கள். நான் பேச அமர்ந்து பரதனிடத்தில் இருக்கக்கூடிய வியக்கத்தக்க குணம், இது என்னுடையது இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒன்று மேல ஆசை வரக்கூடாது. இதை பற்றி சொல்லும்போது முதல் நாள் நடந்த ஒரு செய்தியை சொன்னேன். அங்க பாண்டிச்சேரி மேடையில் என்ன நடந்தது? நம்ம விஜயகிருஷ்ணன் இருக்கார், அவங்க துணைவியாரும் இருக்கிறாங்க. நம்ம பி சுசீலா அம்மாவுக்கு ஒரு விருது வழங்குற விழா நடந்தது. அது மேடை நல்ல கூட்டம், மேடையிலேயே கூட்டம் நிற்கிது. விஜயகிருஷ்ணன் சாருடைய மனைவி, இந்த பெண்கள் வழக்கமாக தோளில் ஒரு காவடி பைய போட்டுக்குவாங்க, அது அதுக்காக தான் பேர், அது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பையை அவங்களும் போட்டுக்கிட்டு மேடையில் நிற்கிறாங்க. சுசீலா அம்மாவை கிட்ட போக வேண்டிய ஒரு நிலைமை அவங்களுக்கு, அவங்க அழைச்சாங்கன்னு. இந்த பையை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு பார்த்தா, யாரோ ஒருத்தன் பக்கத்துலேருந்து கொடுங்கம்மா நான் கொடுக்குறேன், வச்சிருந்து கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு ஆளை காணும், பையோடு காணாமல் போயிட்டான். இந்த செய்தியை அவங்க எனக்கு அன்னைக்கு நான் மேடை ஏறுறதுக்கு முன்னால் தான் விஜயகிருஷ்ணன் சொன்னார் இப்படி ஆயிடுச்சின்னு. நான் மேடையில் பேசும்போது இதையே சொன்னேன், என்னுடையது இல்லை அப்படின்னு நினைக்க ஒன்று மேலே எனக்கு விருப்பு வரக்கூடாதுன்றதான் பரதனுடைய பாத்திரம். ஆனால் நேற்று இந்த மேடையிலே இப்படி நடந்திருக்கிறது என்று அதை குறிப்பு காட்டி பேசினேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அடுத்த நாள் பையில் இருந்த ஒரு பொருள் குறையாமல் அவங்கக்கிட்ட வந்து சேர்ந்து விட்டது. அப்போது நீங்கள் சில செய்திகளை சொல்லும்போது சிலருடைய மனசில் அது போய் உட்கார்கிறது. அப்துல் ரஹ்மான் ஐயா தான் சொல்வார், ஒரு கூட்டத்திலே வழக்கு பேசுகிற போது அவர் என்னை வைத்து கொண்டு சொன்னார், மேடையில் வைத்து கொண்டு ரகுமான் ஐயா சொன்னார், பிராமலிங்க வக்கீலா இருக்கார், கோர்ட்டில் வழக்கு நடக்குது, மேடையிலேயும் வழக்கு நடக்குது. இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீதிமன்றங்களிலே குற்றவாளிகள் விசாரிக்கப்படுகிறார்கள், நீ ஏன் பொய் சொன்னாய், நீ ஏன் களவாண்டாய் என்று குற்றவாளிகள் விசாரிக்கப்படுகிறார்கள். இலக்கிய நீதிமன்றங்களிலே குற்றங்கள் விசாரிக்கப்படுகின்றன என்று ஒரு செய்தியை பற்றி பேசுகிற போது மக்களுக்கு அது போய் சேருவது எப்படி என்று தான். இப்போ ரெண்டு பொய்ன்னு பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, கம்பன் பொய்யை பற்றி பேசுகிறானா, பொய் சொல்லலாமா இல்லையா, இதை தெரிந்து கொள்வதில் என்ன பயன் இருக்கிறது? ஆனால் ஒன்றும் உங்களுக்கு தெரியும், பொய் சொல்லாதேன்னு தான் சொல்லப்படுகிறது இல்லையா, பொய் சொல்லாதே, பொய் சொல்லக்கூடாது பாப்பா அப்படின்னு பாரதி. அவ்வை கண்டொன்று சொல்லேல் சித்திரம் பேசேல், பொய் சொல்லக்கூடாது. அவ்வை பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை என்று வள்ளுவன். இங்க பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழி இல்லை, அது பழமொழி இல்லை, விவேக சிந்தாமணி அப்படி ஒரு பாட்டையே சொல்லுகிறது. விவேக சிந்தாமணியோட பாட்டு என்னன்னா, பொய் சொல்லும் வாய்க்கு போஜனம் அற்பமாகும், நொய்யரிசி ஆகாது என்று நோக்கார் எரிவுடையார். இது அடுத்த வரி. நொய்யரிசி கொதி தாங்காது, நொய்யரிசியை வச்சு சமைக்கிற யாரும் இது குழஞ்சிரும்பா எதுக்கு அதுன்னு தவிர்க்கிற மாதிரி பொய் சொல்றவனை இந்த சமூகம் தவிர்க்கும்னு சொல்றது விவேக சிந்தாமணி பாட்டு. இப்போ பொய் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நீங்க வள்ளுவன் கிட்ட வாங்க. வள்ளுவன் தான் எல்லாத்தையும் செய்ய வேணாம்னு சொல்லுவான், செய்யறதுக்கான வழிமுறையும் சொல்லுவான். வள்ளுவன் நம்ம தாத்தான்னு சொல்றோம் பாருங்களேன், நீங்க எல்லா வீட்லையும் பாத்தீங்கன்னா தாத்தா பையனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை விட தாத்தாவுக்கும் பேரனுக்கும் உறவு நல்லா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்கு காமன் எனிமே ஒரே ஆள் வீட்டில், அதனால நெருக்கமாக இருப்பாங்க. நீங்கள் தாத்தா பேரனுக்காக எப்போ சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி வள்ளுவன் பேசுவாங்க, இந்த தப்பு பண்ணாத, அந்த தப்பு பண்ணாத, இந்த தப்பு பண்ணாதன்னு சொல்கிறவன் ஒரு இடத்துல சொல்கிறான், தனியாக கூப்பிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறான், டே ஏதாவது ஒரு பலவீனம் உங்ககிட்ட இருக்கா, அதை விட முடியலையா, பரவாயில்லடா, ஆனால் உன் எதிரிக்கு அது தெரியாமல் பார்த்துக்கன்றான். நான் குரல் சொல்றேன், கதை சொல்ல, குரலை பாருங்க, காதல காதல ஒய்கிற்பின் ஏதிலார் நூல் என்பது குரல். காதல காதல ஒய்கிற்பின், காதல காதல அறியாமையில் உற்கிப்பின், அடுத்தவருக்கு தெரியாம பாத்துக்க. அப்படிதான் எல்லாரும் பொய் சொல்ல வேணாம்னு சொல்றப்ப வள்ளுவன் தான் சொன்னான், அவனே பொய் சொல்ல வேணான்னு சொன்னவன், சொல்லுடா பொய், பொய் சொல்லு. ஆனால் ரெண்டு கண்டிஷன், அவன் பெர்மிஷன் கொடுக்குறான்னு நினைக்கக்கூடாது, உடனே எதிர்ப்பையும் சொல்லுவான், குடிக்கவே வேணாம்னு சொல்கிறான், ஒரு இடத்துல குடின்றான். உன்னர்க்க கல்லை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்படாதவன், குடிக்கணும்னா குடிச்சு தொலை, ஆனால் ஒரு பையன் ஒன்றை மதிக்க மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோ. உன்னர்க்க கல்லை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட, அந்த மாதிரி ரெண்டு பொய் சொல்லு. ஆனால் அந்த ரெண்டுக்கு ரெண்டு கட்டுப்பாடு இருக்கா, எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் ஞாபகம், அவங்களுக்கு வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லு, இன்னொன்று பொய்மையும் வாய்மை இடத்தை புரைதீர்ந்த நன்மை பயக்குமின். அப்போ ரெண்டு அனுமதி கொடுக்குறான் வள்ளுவன் நமக்கு. இந்த வள்ளுவன் கொடுக்கிற அனுமதியை வச்சு கம்பன் காப்பியத்தில் போய் சொல்கிறானா இல்லை கம்பன் வேற ஏதாவது போய் சொல்கிறானான்றது தான் இன்னைக்கு நம்மளோட பார்வை. அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இதான் கம்பன் காப்பியத்தினும் அடிப்படை. அதில் போய் சொல்லலாம்னு வள்ளுவன் எப்படி சொல்லுவான் இல்லை போய் சொல்கிற காட்சியை எப்படி வைப்பான்? வாய்மைக்காகவே வாழ்ந்து செத்து போனான் தயரதுன்றதான கம்பராமாயணம். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் வாய்மைக்காகவே இறந்தான். கைகேயி வரம் கேட்குற வரம் கொடுக்கும்போது அவளே என்ன சொல்றா கிண்டலா சொல்ற மாதிரி தந்த வரத்தை தவிர்க எனலாமோ அப்புறம் யார் தான் வாய்மைக்கு இருக்கிறான்னு அவளே கேட்குற வரம் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு இப்போ வரத்தை கொடு இதான் அவள் கேட்குறா. இப்போ நம்ம வீட்டிலன்னா என்ன சொல்லுவான் புடவை எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னது உண்மை எடுத்தும் கொடுக்குறேன் ஆனால் ஒரு மாத சம்பளத்தையே முழுங்குற மாதிரி புடவை கேட்கக்கூடாது அப்படிதானே நம்ம சொல்லுவோம். வரம் கொடுக்குறேன்னு சொன்னது உண்மை அந்த வரத்தில் என் பையனையே நாட்டை விட்டு அனுப்புறதுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொன்னானா அவன் சொல்லலை அவனால் முடியாது. இயல்பிலேயே அவனுடைய ரத்தத்திலேயே உண்மையை பேசுவதுன்றது எப்படி ஊறி இருந்ததுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நாளில் சில விஷயம் மாறாதுங்க, ஒரு நாளில் மாறாது, அது ரத்தத்தில் ஊறி இருக்கணும் அந்த குணம். சில பேர் எதுனாலும் இந்த வள்ளு 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 வள்ளுன்னு விழுவான், வீட்டிலேயே வள்ளு வள்ளுன்னு விழுவான். ஒரு நாள் இப்படி ஒரு இலக்கிய மேடையை கேட்டுட்டு இலக்கிய மேடையில் என்ன சொன்னாங்க, வீட்டில் அன்பாக பேசணும், கோபப்படக்கூடாது, கனிவான சொற்கள். அன்னைக்கு முடிவு பண்ணிட்டான் வீட்டில் இனிமேல் இனிமையான சொற்கள் தான் பேசணும். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சான், எந்திரிச்ச உடனே இவன் முடிவு பண்ணது ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே அமைதியாக உட்காந்துன்னு தான் அவன் மனைவி சமையல் அறையிலேருந்து பார்க்குறாங்க, என்ன என்ன எந்திரிச்சு காப்பி வேணும்னு கட்டாமல் இருக்குன்னு யோசிச்சு அப்படின்னு அவன் மனைவி யோசிக்குது. அவன் இவன் பல்லெல்லாம் தேய்ச்சி அமைதியாக இருந்தவுடனே அந்த அம்மா காப்பியை கொண்டாந்து அப்படியே கொடுத்து மெதுவாக, என்ன கத்த போகிறான், ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல போகிறானா சக்கரை இல்லைன்னு சொல்ல போகிறானா, வாங்கி அப்படியே மெதுவாக குடிக்கிறான். இந்த அம்மாவை கேட்டது காஃபி எப்படிங்க இருக்கு, இவன் உன் கையால் விஷம் கொடுத்தாலும் அமிர்தமாதானமாக இருக்கும் அப்படின்னு ஒன்று அந்தம்மா பயந்துடுச்சு. ராத்திரியோட ராத்திரியாக ஏதாவது ஆயிடுச்சா இவனுக்கு, இல்லை ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, ஒரு மாதிரியும் பேசலாமா, இனிமேல் இப்படித்தான், உங்களுக்கு என்ன டிஃபன் என்ன முடியுமோ செய்து வைமா நான் சாப்பிட்றேன், இல்லை உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேம்மா. இந்தம்மா பயந்து போய் அதோட தம்பிக்கு ஃபோன் பண்ணுது, டே மச்சானுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா, அவரை ராத்திரியில் தனியாக வராதிங்கன்னா கேட்க மாட்டுறாரு, முனீஸ்வரன் அடிச்சிட்டானான்னு தெரியல, காலையிலேருந்து அவன் கத்துறான், நான் வரமாட்டான், வந்தாலே அந்த ஆள் கத்துவான் ஆய்வு நிடே வாடா சரி நான் தான் வந்து இப்படி பைக்கை நிறுத்துறான். பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ள நானே, அவன் மிரண்டுட்டான், இந்த வீட்டில் நடக்கவே நடக்காது, உள்ளே வந்து வாங்க வேலைக்கு போலிய மாப்பிள்ளன்னொடனே அக்காவை தனியாக கூட்டு போய் சொன்னான், என்னவோ ஆயிடுச்சு டாக்டர்கிட்ட கூட்டு போகலாம். அதுக்கு கத்துவானே மெதுவாக பேச மெதுவாக வந்து கொஞ்சம் வெளியே போகலாமா, எனக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க, உங்கள் விருப்பத்துக்காக நான் வரேன் டாக்டர்கிட்ட. டாக்டர்கிட்ட போயாச்சு, டாக்டர் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்கல்ல, அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுன்னு எடுத்து அது ஒரு 25,000 ரூபாய் பில் இவனுக்கு அடக்கி வச்ச கோலாம் இப்போ தான் வருது. வீட்டுக்கு வர வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க, வீட்டை விட்டு காரை விட்டு இறங்கின உடனே அறிவிருக்கா உங்களுக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் அமைதியாக இருக்கேன்னு கேட்க மாட்டேன், அப்பா சரியாயிட்டாருடா தம்பி தம்பி சரியாயிட்டாரு. இப்போ ஒரு நாளில் ஒரு குணம் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாழ்நாள் முழுக்க பொய்யே உரைக்க மாட்டேன் அப்படின்னு வாழ்ந்தவன் வாழ்க்கையில் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. இந்த தயரதனுடைய வாழ்க்கையில் வரம் வாங்கின விதம் தெரியல உங்களுக்கு, அந்த அந்த கதை ஒன்று தனி கதையாக போகும். நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி நீயும் பிள்ளையை இருந்து கஷ்டப்படுவாயின்னு ரெண்டு பெரியவங்க வரம் கொடுத்தாங்க, சாபம் கொடுத்தாங்க, சாபம் எனக்கு வரம் ஆயிடுச்சு. எதுக்காக அந்த சாபம் வந்தது, சிரவணன் ஒருத்தன் அவங்க அம்மா அப்பாவை காவடியை தூக்கிட்டு ஊர் ஊராக போகிற சமயத்தில் ஒரு இடத்துல நின்று அவங்க தண்ணி வேணும்னு கேட்டதுனால வச்சுட்டு தண்ணி எடுக்க போனான். தயரதனுக்கு என்ன திறமை, கண்ணில் பார்க்காமையே அம்பு போடுற திறமை உண்டு. இவன் பாத்திரத்தில் தண்ணி எடுக்கிற சவுண்டு மொட மொட மொடன்னு வந்த உடனே யானை துதிக்கையில் தண்ணியை உறிஞ்சதுன்னு நினச்சி அம்பு அடித்தான், அது சிரவணன் மேலே பட்டுருச்சு செத்து போனான். சாகிறதுக்கு முன்னால் இவன் ஓடி வந்து பார்த்தா மாருங்க, எப்பா நான் சாகிறது உறுதி, எங்கள் அம்மா அப்பா தண்ணி கேட்டாங்க, தண்ணி அவங்ககிட்ட கொடுத்து செத்துட்டு அப்புறமா சொல் நான் செத்துட்டேன். இவ தண்ணி எடுத்துட்டு போறான். இப்ப கேள்வி, சிரவணன் இறந்தது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சிரவணன் இறந்துட்டான், அவன் எப்படி இறந்தான்றது யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இப்ப வந்த தயரதன் கண்ணு தெரியாத தாய் தந்தையரிடம் என்ன சொல்லி இருக்கலாம்? நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க. அந்த பக்கம் வந்தேன், அவ்வளோ சத்தம் கேட்டது பார்த்தா எங்க இருந்தோ வந்து அம்பு அடிச்சிருச்சு, தம்பி தண்ணி கொடுக்க சொன்னார்னு சொல்லி இருந்தா இந்த உலகத்துக்கு தெரியாது. ஆனால் யாருமே இல்லாத இடத்தில் கூட என்னுடைய தனித்தன்மையை நான் இழக்காமல் இருந்தேன் என்றால் அதுதான் அறம். அந்த அறம் தயரதனிடம் இருந்தது. என்ன நடந்ததோ அதை சொல். இப்படி இருந்தவன் அவன். அப்போ இதை வளர்த்து சொல்லக்கூடிய ஒரு காப்பியம். இந்த காப்பியத்தில் பொய்களா? ஆமாம். என்னோட கூட சில பேர் சொன்னாங்க வந்தவனே, ஒரு பொய்யாவது நாங்க தெரிஞ்சுக்கிட்டு உடனே கிளம்ப வேண்டியிருக்கு. அப்பதான் முடிவு பண்ண, ஒரு பொய்ய முதல்ல சொல்றதா இல்லை, ரெண்டு பொய்ய சேர்ந்து உங்களுக்கு தெரிய வரும். அது எப்படின்னு கேட்டா, ரெண்டு ட்ராக்ல கதை ஓடும். கொஞ்சம் புதுசா தான் இருக்கும் முயற்சி. உங்களுக்கு என் மேல வெறுப்பு வரலாம், குழப்பறான்னு கோபம் வரலாம். அப்படி வந்தா அது என்னோட வெற்றி. சரியா? இப்போ பொய் இருக்கிற இடத்தை தேடி போலாம். ராமன் வந்து காட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு முடிவாகு. யார் யார் காட்டுக்கு போகணும்னு முடிவாகுது? ராமன் மட்டும்தான். ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்க. தாங்கரும் தவமே கொண்டு பூழி வெங்கானம் நண்ணி புண்ணிய புனல்களாடி 7-2 ஆண்டில் வா. அப்போ சிங்குலர் தான் அது, ஒருமை. நீ போ என்று ராமன் ஒருவன் கானகத்திற்கு போக வேண்டும் என்பது ஆணை. ஆனா என்ன நடந்தது? ராமன் காட்டுக்கு போறதுக்கான ஒரு சூழல் வந்துருச்சுன்னு தெரிந்த உடனே இலக்குவனால தாங்க முடியல. இலக்குவன் கொதிக்கிறான். நாய்க்கு எடுத்திருக்கிறார்கள், சிங்கத்துக்கு போடக்கூடிய உணவை கொண்டு போய் நாய்க்கு போடுகிறார்கள் திட்டுகிறான். சிங்க குருளைக்கு இடும் தீம் உணவினை வெங்கண் சிறு குட்டனுக்கு இட விரும்பினாளால் நன்று நன்று நங்கையின் அறிவின் திறம். கோபம். ராமன் வந்து சமாதானப்படுத்துகிறான். இவன் சமாதானமாக இல்லை. அவன் என்ன சொன்னான்? இப்பா நதியில் பிழை என்று எல்லாருக்கும் கண்ணதாசன் சினிமா பாட்டிலே எழுதினார், அந்த நதியின் பிழை என்று, நதியின் பிழை என்று நரம்பு நலின்மை விதையின் பிழை. இதற்கு என்ன நீ வெகுண்டது? அவ சும்மா இல்ல, விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டின். விதிக்கு விதி செய்யும் என் வில் நீ பார். இவ இதுக்கு என்ன சொல்லுவான் ராமன்? ஒண்ணுமே சொல்ல முடியல. ஒரு ஒரு சொல் சொன்னான், அது ராமனால் தான் சொல்ல முடியும். எப்பா இலக்குவா, அப்பா சொல்லி நான் கேட்டேன்ல, நான் சொல்லி நீ கேட்கக்கூடாதாப்பா. இதான் என் சொல் கடந்தால் உனக்கு எது ஈனம் என்றான். தென் சொல் கடந்தான், வட சொல் கலக்கி எல்லை தேர்ந்தான். நான் கம்பன் அடங்கிட்டான். கோபம் அடங்கல. சரி, உடனே அவனும் காட்டுக்கு வரன்னு கிளம்ப. நீ எதுக்குடா இது? அம்மா அப்பா தனியா இருப்பாங்க, அப்பா ரொம்ப தவிக்கிறார், அம்மா கஷ்டப்படுறாங்க, நானும் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, நீ இரு. அவன் ஒன்று சொன்னான், நீர் உளதனையும் உள மீனும் நீலமும். அண்ணா ஆத்துல இல்ல குளத்துல பாத்தீங்கன்னா மீன் இருக்கும், நீலப்பூ இருக்கும். எது வரையில இருக்கும்? நீர் இருக்கிற வரைதான் அது இருக்கும். தண்ணி இருக்கணும். நீர் உளதனையும் உள நீலும் மீனும் நீலமும் நாருள தனு உளாய் நானும் சீதையும் ஆறு உளர் எனின் உழவும் கேட்டேன். நாங்க ரெண்டு பேரும் எப்படி உயிரோடு இருப்போம்? நீ இல்லண்ணா. இப்ப இவன் இவனே ஒரு சின்ன குறிப்பு காட்டிட்டான். நான் மட்டும் இல்ல, சீதையும் கூட வருவப்பார். அப்போ இலக்குவன் கிளம்பிட்டான். ஒருவனுக்கு வந்த ஆணை ரெண்டு பேர் கிளம்புறாங்க. சீதை கிளம்பினான், அதுவும் தெரியும் உங்களுக்கு, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. ராமனானா சொன்னான், எல்லையற்ற இடர் தருவாய். வேண்டாம், எல்லையற்ற இடர் தருவாய். அவ எல்லா பெண்களும் கேட்கிற மாதிரி ஒண்ணு திருப்பி கேட்டா, அப்ப நான் இல்லைன்னா உனக்கு இன்பமா? நான் இல்லைனா உனக்கு இன்பமா? வேற வழி இல்லை. சீதையும் உடன் கிளம்பினான். இப்ப ஆணை ராமன் ஒருவன் கானகத்துக்கு போகணும், கூட இலக்குவன் வந்தாச்சு, மூன்றாவதாக சீதையும் சேர்ந்தாச்சு. இப்போ மூணு பேரும் தேரில் ஏறி கானகத்துக்கு புறப்படுகிறார். தேரை ஓட்டுறது யாரு என்றால் சுமந்திரன் ஒருவன். அந்த சுமந்திரன் கிட்ட இருக்க சிறப்பு, அவன் ஒரு அமைச்சன், ஆனால் தேர்வலான். எப்படி தேர்வலான்னா, அவன் தேர் ஓட்டினான்னா அந்த தரையில் சுவடு படியுது பாருங்க. எவ்வளவு பேர் தேர்ல ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலும் சுவடு தெரியாம ஓட்டலாம், யாருமே இல்லைனாலும் சுவடு அழுந்துற மாதிரி ஓட்டுமா. இதெல்லாம் சுமந்திரனுக்கு சிறப்பு. சுமந்திரன் தேர் ஓட்ட மூணு பேர் கானகத்தை நோக்கி போனார்கள். வான்மீகம் கானகத்துக்கு போனார்கள், கானகத்துக்கு போய்விட்டார்கள்னு போயிடும். கம்பன் ஒரு சின்ன மாற்றத்தை இங்கே வைக்கிறான். என்ன நடக்கிறது? இவங்க மூணு பேரும் போனா, நீங்க கதையை இங்கே கொஞ்சம் நிறுத்துங்க, இன்னொரு பொய்கிட்ட வாங்க, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவு நேரம் பேசினது இன்னொரு இடம் என்னன்னா, அனுமன் சீதையை தேடிக்கொண்டு போறான். சீதையை தேடிக்கொண்டு போகிறவன் இலங்கைக்குள்ளே நுழைகிறான். அந்த இலங்கைக்குள்ளே அவன் நுழைகிறானே, அதுக்கு கம்பன் ஒரு உதாரணம் சொன்னான். சீரிய பாலின் வேலை சிறு பிறை தெரித்ததன்னான். பெரிய பார்க்கடல்ல பிறை ஊத்தினால் அந்த அது அந்த பார்க்கடல் தான் என்ன ஆகும்? அனுமன் உள்ளே புகுந்தது இலங்கையே அழிய போகிறதுன்றத அப்படி சொல்லுகிறான். நீங்க கொஞ்சம் தமிழ் ஆழமா படிச்சவங்களுக்கு தெரியும், புறநானூற்றுல மதுரை பூதன் இளநாகனார் சரியா சொல்றனாக்கா, புறநானூற்றுல அவர் சொன்னார். இந்த உதாரணம் நீங்க அங்க பார்க்கலாம். அவர் சொல்றார், குடப்பால் சில்லுரை போல படைக்கு நோயெல்லாம் தான் ஆயினனே. புறநானூற்று பாட்டு, குடப்பால் சில்லுரை. மோர் ஊத்துறது பெற ஊத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப எல்லாமே தயிரே பாக்கெட்ல வந்துருது, நிறைய பேருக்கு பெற ஊத்துறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். குடப்பால் சில்லுரை போலன்னு புறநானூறு சொன்னதை கம்பன் சொல்றான், சீரிய பாலின் வேலை சிறு பிறை தெரித்ததன்னா. உள்ள நுழைஞ்சிட்டான், தேடிட்டே போற. மண்டோதிரி இருக்கிற இடத்துக்கா போனா, மண்டோதிரியை பார்த்து சீதையோன்னு நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். அப்புறம் சுதாரிச்சு, சீதை இவ்வளவு அமைதியா தூங்கி கொண்டிருக்க மாட்டாள். இப்ப ஒரு கேள்வி வந்ததுங்க, அவ்வளவு பெரிய அறிவாளி ஞானி அனுமன் பேசுறீங்க, மண்டோதிரியை பார்த்து அவன் சீதைன்னு நினைச்சானே, இது நியாயமா? அதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க, அது அனுமனுடையது இல்ல, மண்டோதிரி எந்த விதத்திலும் கற்பில் சீதைக்கு குறைந்தவள் இல்லை, குறைந்தவள் அல்லல்னு காட்டுறதுக்காக கம்பன் அந்த காட்சியை வைத்தான். இன்னொரு இடத்துக்கு போறான். நடந்து போயிட்டே இருக்கான், திடீர்னு ஒரு புயல் வந்து அவன் அங்க அப்படி அடிச்சு தள்ளிச்சு. என்ன நடக்குதுன்னு அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள அதே காத்து அவனை இழுத்து உள்ள தள்ளிச்சு. கும்பகர்ண மூச்சான். இத கம்பன் கிண்டலா எழுதுகிறான், கும்பகருடைய மூச்சு காற்று. இவன் சின்ன உருவம் எடுத்து தேடிக்கொண்டு போகிறான், அப்படியே அடிக்குது இப்படி அடிக்குது. அப்புறம் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு பார்த்தால் கும்பகர்ணன். அடுத்து இந்திரஜித்தனை பார்க்கிறான். இந்திரஜித்தனை பார்த்த உடனே, இளைய பெருமாளுக்கு இவனுடன் நீண்ட நாள் சண்டை இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். வீடன் இருக்க இடத்துக்கு வரான். அறம் இங்கே உரைகிறதுன்னு நினைச்சானான். ராவணன் தூங்குற இடத்துக்கு வரான். ராவணன் தூங்குவதை கம்பன் எழுதுகிறான் பாருங்கள். மேலே ஒரு சும்மா அங்க வஸ்திரம் மாதிரி போட்டு மல்லாந்து படுத்து கொண்டு தூங்குறானா ராவணன். அந்த மார்பை பார்க்கறான். அஷ்டதி கஜங்கள்னு சொல்றீங்களே, அந்த எட்டு யானைகளுடன் மோடுகிற போது யானையினுடைய தந்தங்கள் இவன் மார்பிலே குத்தி முறிந்து உள்ளே தங்கிவிட்டன. அது பின்னால அனுமன் குத்துறதுனால முதுகுழியா போச்சுன்னு கதை போகணும் வைங்க. அப்படி எந்த நேரமும் மார்பில் காயம்பட்ட புண்கள். அனுமனுக்கு கோபம் தாழல, இங்கே கொன்னுடுறேன் அவனை, இங்கே கொன்னுடணும். அப்புறம் அவனை அடக்கி கொண்டான். இல்லை, முதல்ல சீதையை பார்க்கணும். சீதையை பார்த்த பின்னால் தான் நாம் அடுத்த செய்தியை பத்தியே யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சு மறுபடியும் அப்படியே தேடிக்கொண்டே வர தேடிக்கொண்டே வந்தான் பாருங்க. சரி, அனுமன் கொஞ்ச நேரம் தேடட்டும். இவங்க மூணு பேரும் தேர்ல போனாங்களே, அங்க வாங்க. இப்ப மூணு பேர் தேர்ல ஓட்டிட்டு போறது சுமந்திரன், ஆனா போனது ராமன் மட்டும் காட்டுக்கு போகணும்னு ஆணை. இலக்குவன் கூட கிளம்புனா, சீதை கூட கிளம்புனா, சுமந்திரன் வண்டி ஓட்டா திரும்பி பார்த்தா நாடே பின்னால வருது, நாடே வருது. அத கம்பன் எப்படி எழுதுறான், அம்மன்னை நீங்களா தேவியர் ஒழிந்தனர். மூணு அரசிகள் வரல, ஏன் புருஷனை விட்டுட்டு வர முடியாது. அம்மன்னை நீங்களா தேவியர் ஒழிந்தனர், தெய்வனா மாநகர் ஓவியம் ஒழிந்தன உயிர் இல்லாமையா. அந்த நாட்டில் வரைஞ்சி வச்ச ஓவியங்கள் தான் அப்படியே இருந்தது, ஏன்னா அதுக்கு உயிர் கிடையாது. அப்படின்னா என்ன பொருள், நாடே பின்னால் வருகிற. இரவு நேரம் வந்துச்சு, எல்லை தாண்டினா காடு, காட்டுக்கு முன்னால் இருக்கிற இடத்துல எல்லோரும் தங்குகிறார்கள். எல்லோரும் தங்குகிறார்கள்னா தேர் நிற்குது, இவங்க மூணு பேரும் தேர்லேருந்து இறங்குறாங்க. இறங்கி வந்த மக்கள் எல்லாம் அப்படியே அங்கே தங்கிட்டாங்க, யாரும் திரும்பி போகலை, யாரும் யாருக்கிட்டையும் பேசிக்கொள்ளவும் இல்லை, அமைதியாக ஊர் ஜனமே இருக்கு. கம்பன் அந்த காட்சியை ரொம்ப அழகாக காட்டுறான். நீங்கள் சில சினிமாவிலெல்லாம் பார்க்கும்போது இந்த தேர் திருவிழா, எஸ்பிஎம் சார் இருந்தால் கோச்சிக்கூடாது, ஒரு சினிமா விஷயம் சொல்ல போகிறேன். தேர் திருவிழாலெல்லாம் மேலே வச்சு லாங் ஷாட்னு எடுப்பாங்க, ஊரில் எல்லா கடை இருக்கிறது அப்படியே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமரா அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு கடையை காட்டுவாங்க, கொஞ்சம் மாடுங்க நிற்கிறத காட்டுவாங்க, இப்படின்னு கேமரா காட்டி கடைசியாக ஒருத்தர்கிட்ட நெருங்கும் பாருங்கள். கம்பன் அதே செய்தியை இங்கே படுறா, மேலே கேமரா வச்சு காட்டுற மாதிரி காட்டுறான். யார் யார் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், யார் யார் எப்படி தூங்குகிறார்கள்லாம் கம்பன் காட்டுறான். வயது போன முதியோர்கள் அவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து காலை நீட்டிக்கொண்டு காலை தடவிக்கொண்டு வழியிலே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல சாஞ்சி அவங்க தூங்குறாங்க. இளைஞர்கள், இளைஞர்கள் பின்னாலே நடந்து வந்தவர்கள், அந்த நடந்த களைப்பிலே அவங்க எல்லாரும் தூங்குகிறார். இளம் பெண்கள் கையிலே பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்துக்கொண்டு நடந்து வந்திருக்கிறார்கள், அவர்கள் தூங்குகிறார்கள். அதில் கம்பன் எவ்வளவு நுணுக்கமாக சில செய்திகளை சொல்லுவான்றதுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஒரு செய்தி அவன் சொல்கிறான், குழந்தைங்க தாய்ப்பால் குடிக்கும்போது நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட பால் குடிக்கும்போது கூட பார்த்தா தெரிஞ்சுக்கும், குழந்தை வந்து ஒரு பக்கம் பால் குடிக்கும், இன்னொரு கையை வச்சு இந்த பக்கம் மார்பு அப்படி சோரணிக்கிட்டே இருக்கும் அந்த கையை, அது குழந்தைங்களோட இயல்பு. கம்பன் அதை சொல்கிறான், எப்படி பேசுகிறான், மகவு முலை வருட இள மகளிர் துயின்றார். குழந்தைங்க மட்டும் தூங்கலை, அதை அப்படியே கையை வச்சுட்டு அம்மா கிட்ட விளையாடிட்டு தூங்க, எல்லாரும் தூங்குகிறார். இப்போ கேமரா அப்படியே கீழே இறங்கி ஒவ்வொன்றா காட்டிச்சா, இப்போ ஒரு இடத்தை நோக்கி கம்பன் கேமராவை கொண்டு போகிறான். இருட்டு, சில் அவுட் மாதிரி ஒரு நாலு பேர் தெரிகிறாங்க, அந்த நாலு பேர் தான் தூங்கவில்லை, அந்த நாலு பேரும் அவர்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். அவங்க பேசிக்கிறது என்னன்றத இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு போய் கம்பன் காட்டுறான். அப்போதான் தெரியுது ராமன், சீதை, இலக்குவன், சுமந்திரன் இந்த நாலு பேர் தான் பேசிக்கொண்டிருக்கிறார். விழித்து பின்னால் வந்த ஊர் ஜனமே தூங்குகிறது, தேர்தல் இவங்க நாலு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பேசுறாங்க அப்படின்றதுக்கு கம்பன் இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு போய் அந்த காட்சியை காட்டுகிறான். என்ன பேசுறாங்கன்னு கிட்ட போய் பார்க்கறதுக்கு முன்னால அனுமன் தேடிட்டு போனானே, அங்க போய் பார்த்துட்டு இருந்துடலாம். அனுமன் தேடிட்டே போனான் பாருங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு இடமா தேடிட்டே போறான். ஒரு இடத்துல எதிர்பாராத விதமா ஒரு சோலை இருக்கு. அனுமன் நினைக்கிறான், இந்த சோலைக்குள்ள போய் நான் பார்ப்பேன், சீதை இங்கே இருந்தால் நல்லது. ஏன் அனுமன் நினைச்சு பார்க்கிறான், கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவிக்குலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும், எப்படியாவது சீதையை அனுமன் பார்த்துட்டு வந்துடுவான் அப்படின்னு ராமன் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா என் அரசரான சுக்ரீவன் சீதையை தூக்கிட்டு வந்துடுவான்டா அனுமன்னே நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா நான் எப்படி பார்க்காம போறது, இந்த இடத்துல மட்டும் நான் சீதையை பார்க்கலன்னா நான் உயிர் வாழ்ந்தே பயன் இல்லை, அதனால பார்க்க போறேன். அப்படி போனா அதுதான் அசோகவனம், அந்த அசோகவனத்தில் சீதை இருக்கிறாள், அரக்கியர் நெருக்க அங்கு இருந்தாள். இது கம்பன்கள், அரக்கியர் நெருக்க அங்கு இருந்தாள். மனசுக்குள்ள பால் வார்த்தா மாறி இருந்தது. அப்பா பார்த்தாச்சின்னு நினைக்கிற நேரம் ஒரே பரபரம், ஒரே பரபரப்பு. நீங்க பெரிய அமைதியான கூட்டத்தில் கூட தலைவர் உள்ள வந்தா ஒரு பரபரப்பாயிருப்பாருங்க. அந்த மாதிரி ராவணன் நுழையிறோம். சரியா அனுமன் இருக்கிற நேரத்தில் ராவணன் நுழைஞ்சிட்டான். அனுமன் ஒரு மரத்து மேலே ஏறிட்டான். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம முயற்சி செய்வோம். ராவணன் வந்து மிரட்டினா, கெஞ்சனா, எல்லாம் காலிலும் விழுந்தான். என்னை ஏற்றுக்கொள். அவள் உறுதியாக இருந்ததை அனுமன் பார்க்கிறான். அவளிடம் ராவணன் இவளை கெஞ்சன், இந்த ராவணனை இங்கேயே அடிச்சிடுறேன் பாருன்னு பொங்குறான். மறுபடியும் அவனே சமாதானப்படுத்திக் கொள்ளான். இல்லை இருப்போம். சீதையினுடைய உறுதியை பார்த்து அவ ராவணன் என்ன செய்தான், அரக்கியர்கள்கிட்ட இவளை மனசை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுது, இவ மனசு மாறலைன்னா உங்க எல்லாருக்கும் நான் தான் யமன் அப்படின்னு அரக்கியரை மிரட்டிட்டு ராவணன் போயிட்டான். இப்போ அனுமன் பார்த்து கொண்டே இருக்கிறான். என்ன செய்யறது, அவன் வேற போயிட்டான், அவனை அடிக்க வேணான்னு நினைச்சிட்டோன்னு நினைக்கிற நேரத்தில், சரி முதல்ல இந்த அரக்கிகள்லாம் முழிச்சிட்டு இருக்காங்களே அவங்கள தூங்க வச்சிடலாம், அவங்க தூங்கினாங்கன்னா அடுத்து நம்முடைய முயற்சி சரியா இருக்கும் அப்படின்னு கம்பன் எழுதினா, ஒரு விஞ்சையினால் அரக்கியரை துயிலை செய்தான். எல்லாரும் தூங்கிட்டாங்க திரிசடை உட்பட. இப்போ அனுமன் கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒன்று நடந்துச்சு. என்ன தெரியுமா, சீதை தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்த. மாதவி பொதும்பர் அப்படின்னு கம்பன் எழுதுறான். மாதவி குடிகள் நிறைந்த ஒரு பகுதிக்குள்ள உள்ள போயிட்ட. வால்மீகி வந்து சீதை தன்னுடைய கூந்தலிலேயே தூக்கிட முயற்சி செய்தாள் அப்படின்னு எழுத, கம்பன் வந்து மாதவி குடியை கழுத்திலே சுற்றி கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தாள். இந்த செய்தி போன உடனே இவன் பார்த்துட்டானே, கண்ணு முன்னாலேயே இது நடக்க போதா, ஐயோ நினைச்சவன் என்ன பண்றதுனே தெரியல. மரத்திலிருந்து இறங்கி திடீர்னு முன்னால வந்து வேற ஒன்றும் சொல்லவும் முடியாது. அவன் என்ன சொன்னான்னு கம்பன் எழுதுகிறான், அண்டர் நாயகன் அருள் தூதன் நான், வேற ஒன்றும் சொல்லல. அண்டர் நாயகன் அருள் தூதன். அவளுக்கு அதிர்ச்சி தாங்கல. இந்த இடத்துல ராம தூதன் ஒருத்தன் எப்படி வர முடியும், ஒரு குரங்கு வந்திருக்கிறது. ஒருவேளை அரக்கனே யாராவது குரங்கா வந்திருக்கானா, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கே. இருக்கட்டுமே, அரக்கனே ஆகுக, அன்று ஓர் அமரரே ஆகுக, அன்று குரக்கினத்து ஒருவன் தான் ஆகுக, கொடுமையாக நன்மையாக எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர். ராமனுடைய பெயரை சொல்லி என் உயிரை உருக்கினான், அது போதும். ரெண்டு பேரும் அறிமுகம் நடக்கிறது. அறிமுகம் நடக்கிறது. அறிமுகம் நடந்து அனுமன் கேட்டான், என் தோளை ஏறி உட்காருங்க, உங்களை கூட்டிட்டு போறேன். மறுத்தாள். அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுவோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லி நான் சுடுவேன், தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன். அப்பதான் தோல் ஏறி வர்றதுன்ற பேச்சே கிடையாது. என் ராமனுடைய வில்லுக்கு அது பெருமை இல்லை. மறுத்தாள். இவன் மோதிரத்தை அடையாளமாக கொடுக்க அவள் சூடாமணியை அடையாளமாக கொடுத்தாள். அந்த ஒண்ணு மட்டும் அவன் வச்சிருந்த, அந்த கதை தனி, அதுக்குள்ள போயிட்டா. சூடாமணி இருந்தது, அதை கொடுத்தாள். சூடாமணி வாங்கிட்டு அனுமன் கிளம்புறான். அனுமன் மனசுல பொங்கிட்டு இருக்கு கோபமான. இப்போ இரவு முடிஞ்சு பகல் அங்க வருது, எங்க அசோகவனத்துல. அதுக்கு கம்பன் ரொம்ப அழகா ஒரு பாட்டு சொன்னா, உரு சுடர் சூடை காசுக்கு அரசினை உயிர் ஒப்பானுக்கு அறிகுறியாக விட்டாள் ஆதலாள் வரிகள் அந்தோ செரிகுழல் சீதைக்கு அன்று ஓர் சிகாமணி தெரிந்து வாங்கி எரிகடல் ஈவதென்ன எழுந்தனன் இரவி என்பான். இருந்த ஒரே சூடாமணியும் போயிடுச்சு. சீதை தலையில வச்சுக்க ஒரு நகை கூட இல்லாம இருக்கிறாளேன்னு நினைச்ச கடல் தேடி தேடி ஒரு சிகாமணியை எடுத்து கொடுத்துதான், அதான் சூரியன்னு எழுதுகிறான் கம்பன். கடல் அந்த சூரியனை சீதைக்காக எடுத்து கொடுத்தது. இப்ப வெளியே வந்தான் பாருங்க, பொழுது விடிஞ்சிருச்சு. என்ன பண்றது இவன்களன்னு நினைச்சிட்டு இருக்கான் அனுமன். அப்படியே போயிட்டா என்ன, சீதையை பார்த்தாச்சு சரி எல்லாம் ரைட்டு, நம்ம வந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. கொஞ்ச நேரம் அனுமனை யோசிக்க விட்டுட்டு இந்த நாலு பேர் பேசுறாங்களே இந்த இடத்துக்கு வாங்க.
நாலு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சுமந்திரன் கிட்ட ராமன் சொன்னான், சுமந்திரா நாங்கள் காட்டுக்கு போக வேண்டிய நேரம், நீ திரும்பி போய் அப்பாட்ட சொல். சுமந்திரன் ஓங்கி ஓங்கி அழுதான். என்ன சொல்லி எழுதான், எப்படி இது என்ன நியாயம், நான் போய் தயரதனிட்ட நான் ராமன் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லலாமா, நான் சொல்ல முடியுமா? ரொம்ப அழகான பாட்டு ஒன்று கம்பன் அந்த இடத்துல எழுதினான். டே எதுடா வீரம், சுமந்திரன்கிட்ட ராமன் சொன்னதாக கம்பன் எழுதுகிறான், எது வீரம்? நிறப்பெறும் படைக்கலம் நிறத்தின் நேர்வுற மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்று. ஒரு பெரிய போர்க்களத்தில் பெரிய ஆயுதத்தை எடுத்து உங்க மேலே ஒருத்த வீச வர்ற சமயத்தில் மார்பை விரிச்சு எந்த ஆயுதத்தை வேணா என் மேலே போடு பார்க்கலாம்னு சொல்றியே, அது வீரம் அல்ல. ராமன் சொல்லுகிறான், அது வீரம் அல்ல. நிறப்பெறும் படைக்கலம் நிறத்தின் நேர்வுற மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்று, இறப்பினும் திருயலாம் இழப்பை எய்தினும் துறப்பிலர் அறம் எனில் சூரர். அறத்துக்காக ஒருத்தன் சாகலாம், யாரு? ராமன் பேசுகிறான். நேர்மைக்காக நியாயத்துக்காக செத்து போலாம், இறப்பினும் திருயலாம் இழப்பை எய்தினும் துறப்பிலர் அறம் எனில் சூரர். நான் அறத்துக்காக வந்திருக்கிறேன், அம்மா அப்பா சொன்னதை கேட்டு வந்திருக்கேன். நான் எப்படி நாட்டுக்கு வர முடியும்? ஐயோ, இலக்குவன்கிட்ட கேட்டான். இலக்குவன் சொன்னா, நான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, உங்கள் அப்பாட்ட ஏதாவது போய் சொல்லணுமா, அவர் என்ன எப்படி சாவாமல் இருக்காருன்னு கேளுந்தான். யார் இலக்குவன்? அவ்வளோ கோ அவனுக்கு இன்னும் வானகம் போய் பற்றிய வலிமை கூறும், இன்னும் எப்படி உயிரோடு இருக்காருன்னு கேளு. சீதை கிட்ட கேட்டான். சீதை சொன்னான், என்னுடைய மாமியர் மூவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லு. சரி, நீ கிளம்பப்ப. இப்போ நான் எப்படி கிளம்புறதானா, இவ்வளோ ஜனம் நிற்குது, இவ்வளவு ஜனம் கூடியிருக்கிறது, இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் தூங்குகிறார்கள், நான் எப்படி கிளம்புறது, நீங்க எப்படி காட்டுக்குள்ள போறது? சுமந்திரன் அப்படி கேட்டப்ப கம்பன் ராமன் சொன்னதாக ஒரு வழிமுறையை சொன்னான். அப்படி என்ன ராமன் சொன்னான், என்ன வழிமுறை, அது என்ன சொன்னான்னு பார்க்கறதுக்கு முன்னால அனுமன் யோசிச்சுட்டு இருந்தான், அசோகவனத்தை என்ன அழிக்கிறது நினைக்கிறதுன்னு. அங்க வாங்க, அசோகவனத்தை அழிச்சிடுறது, அசோகவனத்தை இல்லாமல் செய்வது, அப்படி அசோகவனத்தை அழிக்க ஆரம்பித்தான். அதில் ரொம்ப பெரிய வித்தியாசம் என்னன்னா, சீதை அசோகவனத்தில் தான் இருக்கிறாள். சீதை ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறாள். அந்த மரம் மட்டும் எந்த விதத்திலும் பாதகம் அடையவில்லை, எந்த விதத்திலும் பாதகம் அடையல. சீதை அதே போல் இருக்கிறாள். ஆனால் நீங்கள் அசோகவனத்தை அழித்த காட்சியை பார்த்தால், எல்லார வரக்கூடிய ஒரு வீரன் விடாமல் எல்லோரையும் அடித்து நொறுக்கி அழிக்கிறான் அனுமன். அவன் சண்டை போட்டதை கம்பன் எழுதுகிறான். ஈர்க்கப்பட்டனர் சிலர், சிலர் இடியுண்டு பட்டார், அப்படி இழுத்தானா அதுல செத்து போயிட்டான். ஆர்க்கப்பட்டனர் சிலர், சிலர் அடியுண்டு பட்டார். பேர்க்கப்பட்டனர் சிலர், சிலர் பிடியுண்டு பட்டார். பார்க்கப்பட்டனர் சிலர், சிலர் பயமுண்டு பட்டார். இவன் அடிச்சு அடுத்தவன் சாகிறத பார்த்து பயந்து சில பேர் செத்து போயிட்டான்டா. அப்படி அங்கே பயங்கரமான ஒரு பெரிய, அது கம்பன் அழகாக ஒரு உதாரணம் சொன்னான், அனுமன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான். விஸ்வரூபம் எடுத்து நிற்கிற அனுமன் எப்படி இருந்தானாம் கம்பன் எழுதுகிறான், ஊழியின் இறுதி காலத்து உருத்திரமூர்த்தி ஒத்தான், சிவபெருமான் மாதிரி அனுமன் நின்றான்னு கம்பன் சொல்ற உதாரணம். இப்போ அங்க இருக்க அரக்கியர்கள் பயந்துட்டாங்க, யார் இவன், இவன் யாராக இருப்பான், இந்த நாட்டை அழிக்கிறதுக்குனே வந்திருக்கிறானா இவன், இவனுடைய ஆட்டத்தை இப்ப எப்படிதான் தவிர்ப்பது தெரியல. எல்லாருக்கும் பெரிய வியப்பு, அசோகவனத்தில் சீதை இருந்த மரம் மட்டும் நல்லா இருக்கு. உடனே எல்லோரும் சீதையிடம் ஓடி வந்தார். அம்மா, ஏதோ ஒரு குரங்கு அசோகவனத்தை உண்டு இல்லை என்று செய்து அழிக்கிற, யார் என்று தெரியவில்லை, நாங்கள்லாம் கூட உயிரோடு இருப்போமான்னு தெரியல, எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, அம்மா வந்திருப்பது யார்னு உங்களுக்கு தெரியுமா? யார் வந்திருக்கிறார்? எல்லா அரக்கியரும் சீதையை சுற்றி நின்று இந்த கேள்வியைத்தான் கேட்கிறார். இப்ப சீதை என்ன பதில் சொன்னாள், சீதை என்ன சொன்னாள்ன்றது அப்புறம் பார்க்கலாம். இங்க வாங்க, இங்க நாலு பேரும் பேசிட்டு இருக்காங்களே, இப்ப நான் எப்படி உள்ள போறது காட்டுக்குள்ள? எல்லா ஊர் ஜனமே திரண்டு நிக்குது. ஆமாம், இந்த மக்களுடைய பாசத்துக்கு ஒரு எல்லை இல்லை. அப்ப இந்த மக்களை கூட்டிக் கொண்டு, எல்லோரையும் கூட்டிக் கொண்டு நான் காட்டுக்குள்ள போலாமா? வாய்ப்பு இல்லை. இந்த மக்கள் இவ்வளவு பேர் என் மேல நேசமா இருக்கிறார்கள். சரி, அவர்களுடைய அன்பை ஒப்புக்கொண்டு நான் ஊருக்கு திரும்பலாமா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்ப என்னதான் செய்வது? ராமன் ரொம்ப அழகாக ஒரு வழியை சொன்னான். ராமன் சொன்ன வழி அவ்வளவு சிறப்பான வழி, வள்ளுவன் வழியில். சரி, அது என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். இங்க சீதை கிட்ட வாங்க. இப்ப குழம்பிடுச்சா? நோக்கமே அதுதான். சீதை கிட்ட வந்து எல்லாரும் கேக்குறாங்க, யார் அது? சீதை என்ன பதில் சொன்னாள்? சீதை பதில் சொன்னதாக கம்பன் சொல்லுகிறான். ஒரு அழகு அவள் சொன்னாள். நான் அந்த பாட்டை சொல்லுகிறேன். தீயவர் தீய செய்தல், தீயவர் தெரிய நாயின், தூயவர் துடிதல் உண்டே நும்முடை சூழல் எல்லாம். அயோக்கிய பயல்க என்ன பண்றாங்கன்றது அயோக்கிய பயல்களுக்குத்தான் தெரியும். என்கிட்ட வந்து கேக்குற யார்? சீதை. தீயவர் தீய செய்தல், தீயவர் தெரியினல்லால், தூயவர் அழிதல் உண்டோ நூடை சூழல் எல்லாம். அதோடு சும்மா இல்லை, நாம் பாட்டுக்கு காட்டில் இருந்த ஒரு மானுன்னு ஒரு அரக்கனை நீங்க தான் அனுப்புனீங்க. அப்பவே எங்க இளைய பெருமாள் சொன்னாரே, இதை நம்பாதீங்க, இது மாயமான், இதை நம்ப கூடாது, இது அரக்கன். அதை கேட்காம மான்னு நம்பினவன் நான். இப்ப என்கிட்டயே வந்து இந்த கேள்வி கேட்கிற, யார் வந்தானே எனக்கு தெரியாதுன்னு அச்சா ஒரு அடி. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். பொய் ரெண்டு வகை தாங்க. நீங்க அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு எவ்வளவு வேணா வைக்கலாம், ரெண்டே ரெண்டு தான். நல்ல உலகத்தில் இருக்க எல்லா பொய்யையும் ரெண்டு பிரிவில் அடக்கலாம். ஒன்று, நடந்ததை நடக்கலைன்னு சொல்றது, இல்லை நடக்காததை நடந்ததுன்னு சொல்றது, இதாங்க பொய். சரியான நேரத்தில் வள்ளுவன் வழி நின்று ஒரு பொய்யை கம்பன் அந்த இடத்திலே காட்சிப்படுத்தி காட்டுகிறான். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல், இதாண்டா காட்சி. இப்போ அங்க நாலு பேர் நிற்கிறாங்களா, அங்க வாங்க. இப்ப ராமன் வந்து ஒரு வழிமுறை சொல்லுகிறான். இன்னொரு குறள் என்ன இருக்குங்க, பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின். இப்போ என்னதான் வழின்னு கேட்டதுக்கு ராமன் ஒரு வழிமுறை சொன்னான். சுமந்திரா, நீ தேர் வல்லான், மிக அழகாக தேர் ஓட்டுவாய். தேர் முழுக்க ஆட்கள் நிறைந்திருந்தாலும் யாருமே இல்லாத சுவடாக தந்து போவாய். யாருமே இல்லாத நிலையிலே கூட இருப்பதைப் போல அழுத்தமாக தேர் ஓட்ட வல்லவன். அதனால் பூண்ட பேர் அன்பினாரை போக்குவது அரிது. பூண்ட பேர் அன்பினாரை போக்குவது அரிது. வந்த மக்களை அனுப்ப முடியாது, போக்காது ஈண்டு நின்று ஏகல் பொல்லாது. அவங்களை இங்க வச்சுட்டு நான் உள்ள போகவும் முடியாது. அதனால என்ன பண்ண சுமந்திரா, எல்லோரும் தூங்குகிறார்கள், நாம் பேசுவதை கூட யாரும் கவனிக்கவில்லை. இரவோடு இரவாக நாங்கள் மூன்று பேரும் இருட்டில் கரைந்து காட்டுக்குள்ளே போய்விடுகிறோம். நீ தேரை மெதுவாக திருப்பு. மூன்று பேரும் தேரில் இருப்பதை போல சுவடு படும்படி தேரை ஓட்டிக்கொண்டு ஊருக்கு போ. பொழுது விடுகிற மக்கள் தேர் சுவட்டை பார்ப்பார்கள். ஓ, யாரையும் காணோம், தேர் பாருங்கள் சுவடு, ஊருக்கு போய்விட்டார்கள் என்று அவர்கள் திரும்பி போய்விடுவார்கள். இதுதான் நல்லது என்று ராமன் சொல்ல சுமந்திரன் அதைத்தான் செய்தான். பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின். இரண்டு குறளுக்கு காப்பிய தலைவனை ஒரு பொய் சொல்ல வைத்து, இன்னொரு குரலுக்கு காப்பிய தலைவியை போய் சொல்ல வைத்து வள்ளுவன் வழியிலே கம்பன் செழித்து நின்ற இடங்கள் இவை இரண்டு என்று சொல்லி என் சொற்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
மிகச்சிறந்த இலக்கிய பொழிவில் இரு பொய்கள் என்கின்ற தலைப்பில் கம்பனில் பல இடங்களை தொட்டு காட்டி தன்னுடைய தமிழ் புலவையும் நீண்ட நாட்கள் கம்பன் விழாக்களில் அவர் பேசிய அந்த நுட்ப செய்திகள் அத்தனையும் முத்தாய்ப்பாக முத்து மாலைகளாக கோர்த்து வழங்கியுள்ளார். இன்று காலை சென்னை கம்பன் கழகத்தின் மாணவர்களாக பரிசு பெற்ற முதல் பரிசு பெற்ற பேச்சாளர்களை பற்றி சொன்னார்கள். குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஓய்வு பெற்ற திரு ராமசுப்ரமணியம் ஐயா அவர்களை சொன்னது போல வழக்கறிஞர் திரு தா ராமலிங்கம் ஐயா அவர்களும் மாணவராக சென்னை கம்பன் கழகத்திலே முதல் பரிசுகளை அள்ளி சென்றவர் என்பதையும்
நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
கதை கண்ணில் வருவது கவிதை தலை.